மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் நான் சிவஞானம் நமசிவாயம், ஒகிய தமிழ் வித்யாலயத்தின் வரலாறு பாட ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாறு பாடத்தில் தரம் 11 நான்காம் பாடலகான பிரித்தானியரின் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள், பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் எனும் பாடப்பரப்பு தொடர்பான சில விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய பாடவேளையின் போது பிரித்தானியர் ஆட்சியினூடாக இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தினையும், அதனைத் தொடர்ந்து பிரித்தானியர் ஆட்சியின் போது இலங்கையில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில அரசியல் சீர்திருத்தங்கள், அதாவது 1833 அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்ப்ரூக் சீர்திருத்தம், 1910 அறிமுகப்படுத்தப்பட்ட குருமக்கலம் சீர்திருத்தம், 1920 அறிமுகப்படுத்தப்பட்ட மணிங் சீர்திருத்தம், 1924 அறிமுகப்படுத்தப்பட்ட மணிங் டெவன்சையர் சீர்திருத்தம், 1931 அறிமுகப்படுத்தப்பட்ட டொனமூர் யாப்பு மற்றும் 1947 அறிமுகப்படுத்தப்பட்ட சோல்பரி யாப்பு தொடர்பான விடயங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, ஐரோப்பியர் ஆட்சியில் இலங்கையை முழுமையாக ஆட்சி செய்த பெருமை பிரித்தானியருக்கே உரியது. அந்த வகையில் அவர்கள் இலங்கையில் தங்களுடைய ஆட்சியின் போது நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தனர். 1815 பின்னர் இலங்கையின் ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பிரித்தானிய அரசானது வருமானத்தை விட அதிகளவான செலவுகள் காணப்படுவதனை உணர்ந்தது. அதாவது இலங்கை நாட்டை அவர்கள் தங்களுடைய குடியேற்ற நாடாக்கிக் கொண்டதன் பின்னர் அவர்களுக்கு இலங்கையிலிருந்து கிடைக்கப்பெற்ற வருமானத்தை விட இலங்கைக்கு அவர்களால் செய்யப்பட்ட செலவுகளே அதிகமாக காணப்பட்டது. அத்தோடு இலங்கையின் பிரித்தானிய ஆளுநர்களாக இருந்தவர்கள் அல்லது பிரித்தானிய அரசின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் மேலதிக செலவினை ஈடு செய்து கொள்வதற்காக பிரித்தானிய அரசிடமே பணத்தை வேண்டி நின்றனர். எனவே இப்பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக 1829 வில்லியம் கோல்ப்ரூக் தலைமையிலான ஒரு குழு அல்லது ஒரு குழுவினர் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட வில்லியம் கோல்ப்ரூக் தலைமையிலான குழுவினர் இலங்கையினுடைய அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்தனர். இச்சமகாலத்திலே 1830 சார்ல்ஸ் கேமரன் தலைமையில் இலங்கையில் நீதி மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டார். சார்ல்ஸ் கேமரன் இலங்கையினுடைய நீதி மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டார். இவ்வாறு அனுப்பப்பட்ட இக்குழுவானது இலங்கையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு சில ஆலோசனைகளை முன்வைத்தது. அவ்வாலோசனைகளே 1833 கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தமாக முன்வைக்கப்பட்டது. அதாவது பிரித்தானிய அரசு இலங்கையினை கைப்பற்றியதன் பின்னர் இலங்கையில் கிடைக்கப்பெற்ற வருமானத்தை விட அதிகளவான தொகையை பிரித்தானிய அரசு இலங்கைக்கு செலவு செய்ய வேண்டி ஏற்பட்டது. இதன் காரணங்களை ஆராய்வதற்காக கோல்ப்ரூக் மற்றும் கேமரன் தலைமையிலான குழு இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. அக்குழுவினர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு சில ஆலோசனைகளை முன்வைத்தனர். அவ்வாலோசனையே கோல்ப்ரூக் சீர்திருத்தமாக 1833 வெளியிடப்பட்டது என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், அந்த வகையில் கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தின் முக்கியமான சில அம்சங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் என்பன அமைக்கப்பட்டது. யாப்பினூடாக சட்டவாக்க கழகம், அதாவது சட்டங்களை உருவாக்கக்கூடிய இடம், சட்ட நிர்வாக கழகம் என்பன அமைக்கப்பட்டது. இச்சட்டவாக்க கழகமானது 15 உறுப்பினர்களை கொண்டதாக காணப்பட்டது. இப்பதினைந்து உறுப்பினர்களில் 9 உறுப்பினர்கள் உத்தியோக சார்பு உள்ளோராகவும், அதாவது பதவி வழி பிரதிநிதிகளாகவும், 6 நபர்கள் உத்தியோக சார்பற்றவர்களாகவும் காணப்பட்டனர். இவ்வுத்தியோக சார்பற்றவர்களானவர்கள் இன அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டனர். அதாவது இதனை நாம் இனவாரி பிரதிநிதித்துவம் என்போம். அந்த வகையில் உத்தியோக சார்பற்றோராக ஐரோப்பியர் 3, சிங்களவர் 1, தமிழர் 1, பரங்கியர் 1 என 6 பெயர்கள் உத்தியோக சார்பற்றோர்களாக ஆளுநரால் தெரிவு செய்யப்பட்டனர். அந்த வகையில் இலங்கையினுடைய சட்டவாக்க கழகத்திற்கு முதலாவது தெரிவு செய்யப்பட்ட சிங்களவராக விஜயகோன் பண்டித ரத்ன என்பவரையும், முதலாவதாக சட்டவாக்க கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட சிங்களவர் விஜயகோன் பண்டித ரத்ன என்பவரும், முதலாவதாக சட்டவாக்க கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழராக ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி என்பவரும் காணப்பட்டனர். சட்டவாக்க கழகத்திற்கு முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட தமிழர் ஆறுமுகம் பிள்ளை குமாரசுவாமி. அடுத்த அம்சமாக, சட்ட நிர்வாக கழகத்திற்கு குடியேற்ற நாட்டு செயலாளர் திரைச்சேரி நாயகம், கணக்காளர் நாயகம், நில அளவை திணைக்களத் தலைவர், கொழும்பு சுங்கத் திணைக்களத் தலைவர் நியமிக்கப்பட்டனர். சட்ட நிர்வாக கழகத்தினுடைய உறுப்பினர்களாக காணப்பட்டோர் குடியேற்ற நாட்டு செயலாளர் திரைச்சேரி செயலாளரினால் திரைச்சேரி நாயகம், கணக்காளர் நாயகம், நில அளவை திணைக்களத் தலைவர், கொழும்பு சுங்கத் திணைக்களத் தலைவர் நியமிக்கப்பட்டனர். இச்சட்டவாக்க கழகமானது உருவாக்கப்பட்டதனுடைய சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமானது ஆளுநருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்காக என்பதையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். எனினும் இச்சட்டவாக்க கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பெருவாரியானவர்கள் ஆளுநரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதனால் ஆளுநருடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டது என்பது சந்தேகமே. எனினும் இந்த சட்ட நிர்வாக கழகத்தினுடைய சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகத்தினுடைய உருவாக்கத்தின் ஊடாக ஆளுநருக்கான நிதி அதிகாரமானது மட்டுப்படுத்தப்பட்டது எனப்படுகின்றது. மேலும் இவ் கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்களாக கண்டியும் கரையோரமும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு ஒற்றையாட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது. கண்டியும் கரையோரமும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு ஒற்றையாட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு முன்னராக ஐரோப்பியர் ஆட்சி காலப்பகுதியில், அதாவது போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயரினுடைய ஆரம்ப ஆட்சி காலப்பகுதியின் போது கரையோரத்தில் ஒரு வகையிலான ஆட்சியும் மத்தியில் கண்டி ராஜ்யமும் காணப்பட்டது என்பது மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே சீர்திருத்தத்தின் ஊடாக கண்டியும் கரையோரமும் முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு ஒற்றையாட்சி முறையொன்று ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கட்டாய இராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. இதுவரை நாடு 16 நிர்வாக மாவட்டங்களாக காணப்பட்டது. அதனை குறைத்து செலவுகளை குறைத்துக் கொள்வதற்காக பிரித்தானிய அரசு நாட்டை 5 மாகாணங்களாக பிரித்தது. அந்த வகையில் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய மாகாணம் என 5 மாகாணங்களாக நாடு பிரிக்கப்பட்டது என்பதையும் மாணவர்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அத்தோடு அரசின் வர்த்தக ஏகபோக முறைமை அகற்றப்பட்டது. இவ்வியாப்பினூடாக அரசின் வர்த்தக ஏகபோக முறைமை அகற்றப்பட்டது. இதுவரை அரசிடம் காணப்பட்ட வர்த்தகத்திற்கான தனியுரிமையானது அகற்றப்பட்டு தனியாருக்கும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த அரசியல் யாப்பினூடாக ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனினும் இந்த அரசியல் யாப்பில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக இலங்கையினுடைய மத்தியதர வர்க்கத்தினரும் ஐரோப்பியர்களும், இலங்கையிலிருந்த ஐரோப்பியர்களும் இதில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினர். மேலும் இலங்கையில் பெருந்தோட்டத்துறைக்கு அதிகளவான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் சில எதிர்ப்புகள் இலங்கையில் அக்கால பெருந்தோட்ட உரிமையாளர்களாக உருவாகி கொண்டிருந்த ஐரோப்பியர்கள் இதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தனர். அந்த வகையில் 1865 ஜோர்ஜ் வோல்ட் என்பவர் தலைமையில் இலங்கையர் சங்கம் உருவாக்கப்பட்டது. 1865 ஜோர்ஜ் வோல்ட் இலங்கையர் சங்கத்தை உருவாக்கி பல்வேறு எதிர்ப்புகளை வெளிக்காட்டினார். இந்த எதிர்ப்பின் காரணமாக பிற்காலத்தில் உறுப்பினருடைய எண்ணிக்கை மேலும் 2 அதிகரிக்கப்பட்டதோடு மாகாணங்களும் படிப்படியாக ஒவ்வொன்றாக அதிகரிக்கப்பட்டு அடுத்த அரசியல் சீர்திருத்தம் வருவதற்கு முன்பு 9 மாகாணங்கள் உருவாக்கப்பட்டது என்பதையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். கோல்புரூக் சீர்திருத்தத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் சட்டவாக்கக் கழகம், சட்ட நிர்வாகக் கழகம் என்பன அமைக்கப்பட்டது. கண்டியும் கரையோரமும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒற்றையாட்சி முறையானது உருவாக்கப்பட்டது. கட்டாய இராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அத்தோடு அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை அகற்றப்பட்டது என்பதும் இவ்வரசியல் யாப்பின் முக்கியமான சில அம்சங்களாகும். இதனுடைய குறைபாடுகளாக இனவாரியான பிரதிநிதித்துவம் காணப்பட்டமை, இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாக காணப்படும் என்ற வகையிலும், அத்தோடு ஆளுநருடைய அதிகாரம் எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்றும், மேலும் சட்டவாக்கக் கழக உறுப்பினர்கள் தேர்தலொன்றின் அடிப்படையில் அல்லது வாக்குரிமையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கோல்புரூக் சீர்திருத்தத்தினை மக்கள் மற்றும் அக்கால மத்தியதர வகுப்பினர், கல்வி கற்ற மத்தியதர வகுப்பினர் எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். அந்த வகையில் இச்சீர்திருத்தத்திற்கு மாற்றீடாக 1910 மீண்டும் ஒரு புதிய சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அது தொடர்பான விடயங்களை நாம் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். அந்த சீர்திருத்தம் குரு மெக்கலம் சீர்திருத்தம். 1908 ஜேம்ஸ் பீரிஸ் அவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளும் கரைநாட்டு உற்பத்தி சங்கம், சிலாபச் சங்கம், யாழ்ப்பாண சங்கம் போன்ற சங்கங்களின் கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு 1910 புதிய ஒரு அரசியல் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவே குருமக்கலம் சீர்திருத்தம் எனப்படுகின்றது. எனினும் இச்சீர்திருத்தத்திற்கு பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஜேம்ஸ் பீரிஸ் மற்றும் கரைநாட்டு உற்பத்தி சங்கம், சிலாபச் சங்கம், யாழ்ப்பாண சங்கம் போன்ற சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தன. எனினும் பிரித்தானிய அரசானது இது ஒட்டுமொத்த மக்களினுடைய கருத்தாகவோ அல்லது ஒரு தேசிய அமைப்பு ரீதியான கருத்தாகவோ இல்லை என அவற்றில் சில அம்சங்களை மறுத்தே இச்சீர்திருத்தத்தினை முன்வைத்தனர். அந்த வகையில் இச்சீர்திருத்தமானது, அதாவது குருமக்கலம் சீர்திருத்தமானது, 1910 அறிமுகப்படுத்தப்பட்டு 1912 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இவ்வியாப்பினுடைய முக்கியமான அம்சங்களாக சட்டவாக்க கழகத்தின் எண்ணிக்கை 21 அதிகரிக்கப்பட்டது. சட்டவாக்க கழகத்தின் உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையானது 21 அதிகரிக்கப்பட்டது. அவற்றில் உத்தியோக சார்புள்ளோர் 11, உத்தியோக சார்பற்றோர் 10. சட்டவாக்க கழகத்தில் 21 உறுப்பினர்களில் உத்தியோக சார்புள்ளோர் 11, உத்தியோக சார்பற்றோர் 10. மேலும் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த யாப்பினூடாக இலங்கையின் சனத்தொகையில் பால், கல்வி, சொத்துடைமை என்ற அடிப்படையில் 4% வாக்குரிமை வழங்கப்பட்டது. இதுவே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையாக கணிக்கப்பட்டது. அதாவது பால், குறிப்பாக ஆண்களுக்கு வாக்குரிமை காணப்பட்டது. அவர்கள் கல்வி அறிவுள்ளவர்களாகவோ அல்லது சொத்துடைமை உடையவர்களாகவோ காணப்பட வேண்டும் என்ற நியதியும் காணப்பட்டது. எனவே இவ்வாக்குரிமையானது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையாக கருதப்பட்டது. அத்தோடு இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையின் ஊடாக, இந்த யாப்பின் மற்றொரு முக்கிய அம்சமாக, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையின் ஊடாக கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் சட்டவாக்க கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் சட்டவாக்க கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதற்கான வாய்ப்பொன்று ஏற்பட்டது. அந்த வகையில் கல்வி கற்றோர் சார்பாக சர் பொன்னம்பலம் ராமநாதன் சட்டவாக்க கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். இலங்கையின் சட்டவாக்க கழகத்திற்கு வாக்குரிமையின் அடிப்படையில் கல்வி கற்றோர் சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர் சர் பொன்னம்பலம் ராமநாதன் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் கோல்புரூக் சீர்திருத்தத்தில் காணப்பட்ட இனவாரி பிரதிநிதித்துவமானது தொடர்ச்சியாக இந்த அரசியல் யாப்பிலும் காணப்பட்டது. இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் காணப்பட்டது. அத்தோடு சட்டவாக கழகத்தில் தொடர்ந்தும் உத்தியோக சார்பானவர்களே அல்லது உத்தியோக சார்புற்றவர்களே பெரும்பான்மையானவராக காணப்பட்டனர். தொடர்ந்தும் கோல்புரூக் சீர்திருத்தத்தில் உத்தியோக சார்புள்ளோர் 9, இங்கு 11 காணப்பட்டனர். இது ஒப்பிட்டளவில் உத்தியோக சார்பற்றோருடைய எண்ணிக்கையை விட அதிகமாகும் என்பதையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். எனினும் இவ்வரசியல் சீர்திருத்தத்திலும் பல்வேறு குறைபாடுகளாக காணப்பட்டதாக இலங்கையின் மத்தியதர சமூகத்தினர் பல்வேறு எதிர்ப்புகளை வெளிக்காட்டினர். இலங்கையினுடைய மத்தியதர வகுப்பில் கல்வி கற்றோர் பல்வேறு எதிர்ப்புகளை வெளிக்காட்டினர். அந்த வகையில் 1912 ஆண்டு பிரித்தானிய அரசினுடைய மதுவரி சட்டங்களுக்கு எதிராக இலங்கையில் மது ஒழிப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது. மது ஒழிப்பு இயக்கத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள், பிற்காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக காணப்பட்ட அரசியல் தலைவர்கள், பல்வேறு நபர்கள் பங்கு பற்றினர். டி எஸ் சேனநாயக்க, எஃப் ஆர் சேனநாயக்க, ஆத்தர் வி டி எஸ், பியதாச சிறிசேன போன்ற பல்வேறு தலைவர்கள் இவற்றில் காணப்பட்டனர். இவர்கள் தேசிய ரீதியான அமைப்பொன்றின் தேவையை உணர்ந்த வகையில் இம்மது ஒழிப்பு இயக்கமானது பல்வேறு வகையில் பிரித்தானிய அரசுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடியதாக காணப்பட்டது. எனவே 1915 ஏற்பட்ட சிங்கள முஸ்லிம் கிளர்ச்சியின் போது இம்மது ஒழிப்பு இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிங்கள முஸ்லிம் கலவரம் என்பது 1915 ஆண்டு கம்பளை ககட்டபிட்டிய என்ற இடத்தில் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சியாக இது பார்க்கப்படுகின்றது. இக்கிளர்ச்சியானது பிரித்தானிய அரசு தாங்கள் நூற்றாண்டு விழாவினை கொண்டாட முற்பட்டுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஏற்பட்டதனால் தங்களுக்கு எதிரான கிளர்ச்சியாக கருதி இதனை கடுமையான முறையில் அடக்கியதோடு ஏற்கனவே மது ஒழிப்பு இயக்கத்தின் ஊடாக தங்களுக்கு தொல்லைகள் கொடுத்த முக்கியமான இலங்கையினுடைய தலைவர்களை இந்நிகழ்வை, அதாவது சிங்கள முஸ்லிம் இனக்கலவரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அத்தலைவர்களை கைது செய்யப்பட்டு மது ஒழிப்பு இயக்கத்தின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டமையும் இங்கு கருத்திற்கொள்ளத்தக்கது. எனவே இதன் அடிப்படையில் இலங்கையினுடைய சுதேசிகள், அதாவது இலங்கையினுடைய கல்வியாளர்கள், இலங்கை மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எம்மிடத்தே ஐக்கியப்பாடு காணப்பட்டால் மாத்திரமே பிரித்தானிய அரசுக்கு எதிராக தாங்கள் கிளர்த்தெழலாம் என்ற அடிப்படையில், மற்றும் தங்களுக்கு தேசிய ரீதியான ஒரு அமைப்பு தேவை என்ற கருதுகோளின் அடிப்படையிலும் 1919 இலங்கை தேசிய சங்கத்தினை உருவாக்கினார்கள். தங்களுடைய அரசியல் சார்ந்த அபிலாசைகளை வென்றெடுத்துக் கொள்வதற்காக 1919 ஆண்டில் இலங்கையின் சுதேசிகள் ஒன்றிணைந்து தங்களுக்கான ஒரு தேசிய அமைப்பாக இலங்கை தேசிய சங்கத்தை உருவாக்கிக் கொண்டனர். இதன் முதல் தலைவர் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம். இலங்கை தேசிய சங்கத்தின் முதல் தலைவர் பொன்னம்பலம் அருணாச்சலம் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தொடர்ச்சியாக குறுமக்களத்தினுடைய குறைபாடுகள், தேசிய சங்கத்தினுடைய தோற்றம், இதன் காரணமாக பிரித்தானிய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அக்கோரிக்கைகளின் செவிமடுத்தல்களாக 1920 ஆண்டு பிரித்தானிய அரசினால் புதிய ஒரு சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டது. இச்சீர்திருத்தமானது முதலாம் உலகப் போரில் பிரித்தானியருக்கு இலங்கை தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இச்சீர்திருத்தமானது பிரித்தானிய அரசினால் இலங்கைக்கு ஒரு தற்காலிகமான ஒரு சீர்திருத்தமாக இது முன்வைக்கப்பட்டது. எனவே இதனை மணிங் சீர்திருத்தம் அல்லது மணிங் தற்காலம் எனவும் குறிப்பிடுவர். அந்த அடிப்படையில் மணிங் சீர்திருத்தத்தின் ஊடாக சட்டவாக்க கழகத்தினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 37 அதிகரிக்கப்பட்டது. சட்டவாக்க கழகத்தின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 37 அதிகரிக்கப்பட்டது. இதில் உத்தியோக சார்புள்ளோர் 14, உத்தியோக சார்பற்றோர் 23. வரலாற்றில் முதன்முறையாக உத்தியோக சார்புள்ளோரை விட சார்பற்றோருடைய எண்ணிக்கையானது இந்த மணிங் சீர்திருத்தத்தின் ஊடாகவே அதிகரிக்கப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு உத்தியோக சார்பற்றோர் 23 பெயரில் 7 பேர் ஆளுநர் நியமனம் மூலமும், 16 பெயர் பிரதேச வாரியான பிரதிநிதித்துவத்தின் மூலமும் தெரிவு செய்யப்பட்டனர். எனவே இந்த யாப்பினூடாக பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் முழுமையாக இனவாரி பிரதிநிதித்துவமானது கைவிடப்படவில்லை என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய ஏனைய முக்கிய அம்சங்களாக உத்தியோக சார்பற்றோர் பெரும்பான்மை பெற்றனர், பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் முறை அறிமுகப்படுத்தப்பட்டமை, இனவாரியான பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் காணப்பட்டமை என்பன மணிங் சீர்திருத்தத்தினுடைய முக்கியமான அம்சங்களாகும். இதனைத் தொடர்ந்து ஒரு 4 வருட இடைவெளியின் பின்னர் புதியதொரு அரசியல் சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டது. அது மணிங் டெவன்சையர் சீர்திருத்தம் எனப்பட்டது. இச்சீர்திருத்தமானது 1924 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இச்சீர்திருத்தத்தின் ஊடாக சட்டவாக்க கழகத்திற்கு 49 பெயர் தெரிவு செய்யப்பட்டனர். இதில் பதவி வழி பிரதிநிதிகள் அல்லது உத்தியோக சார்புள்ளோர் 12 பெயரும் உத்தியோக சார்பற்றோர் 37 பெயரும் காணப்பட்டனர். பதவி வழி பிரதிநிதிகள் 12, பதவி வழி அல்லாதோர் அல்லது உத்தியோக சார்பற்றோர் 37 என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்37 உத்தியோக சார்பற்றோரில் தேர்தல் மூலமாக 29 உறுப்பினர்களும் நியமனம் மூலமாக 8 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். எனவே இவ்வாப்பினூடாக 50% மேற்பட்டோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டமை ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகின்றது. சட்டவாக்க கழகத்தில் பெரும்பான்மை பிரதிநிதித்துவ பலம் மக்கள் பிரதிநிதிகளிடம் காணப்பட்டது. அதாவது இதுவரையான யாப்புகளில் பெரும்பான்மையானது ஆளுநரிடம் காணப்பட்டது. இங்கு முதன் முதலாக சட்டவாக்க கழகத்தினுடைய பெரும்பான்மை பலமானது மக்கள் பிரதிநிதிகளிடம் காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு ஜனநாயகத்துக்கான சாதகமான போக்கினை காட்டிக்கொள்வதாகவே இது அமைந்தது. அதிகாரமும் பொறுப்பும் வேறுபடுத்தப்பட்ட ஆட்சி முறையாக காணப்பட்டது. அதிகாரமும் பொறுப்பும் வேறுபடுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறையாக காணப்பட்டது. எனவே இவ்வியாப்பிலும் இனவாரியான பிரதிநிதித்துவம் முற்றாக நீக்கப்படவில்லை. மேலும் இலங்கையர்களுக்கு சுயாட்சி வழங்கப்படவில்லை எனும் வகையில் பல்வேறு கோரிக்கைகள் பிரித்தானிய அரசுக்கு முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் மேற்குறித்த விடயம் தொடர்பாக ஹியூ கிளிப்பர்ட் ஆளுநர் குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு அறிவித்ததனுடைய விளைவாக டொனமூர் ஆணைக்குழு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது. அவ்டொனமூர் ஆணைக்குழுவானது இலங்கையின் பல்வேறு விடயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு அரசியல் சீர்திருத்தத்தினை முன்வைத்தது. அவ்வரசியல் சீர்திருத்தமே டொனமூர் யாப்பு எனப்பட்டது. இவ்டொனமூர் யாப்பானது 1931 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. டொனமூர் பிரபு தலைமையிலான ஆணைக்குழு 1927 இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து மக்களின் கருத்துக்களை கேட்டு ஒரு அரசியல் சீர்திருத்தத்தினை முன்வைத்தது. அச்சீர்திருத்தமே 1931 கொண்டுவரப்பட்ட டொனமூர் சீர்திருத்தம் எனப்பட்டது. இந்த டொனமூர் சீர்திருத்தமானது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தமாக பார்க்கப்படுகின்றது, அல்லது முக்கியமான ஒரு யாப்பாக பார்க்கப்படுகின்றது. இதன் ஊடாக இலங்கையர்களுக்கு குறிப்பிடத்தக்க அரசியல் பொறுப்புகள் வழங்கப்பட்டது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. இந்த யாப்பினூடாக இலங்கையர்கள் அரசியலில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது என்றால் அது மிக இல்லை. எனவே இலங்கையினுடைய இதுவரை நாம் பார்த்த அரசியல் சீர்திருத்தங்களில் முக்கியமான ஒரு சீர்திருத்தமாக டொனமூர் அரசியல் யாப்பினை நாம் குறிப்பிடலாம். அந்த வகையில் டொனமூர் யாப்பின் முக்கிய அம்சங்கள்: அரசு கழகம் உருவாக்கப்பட்டது. இவ்வரசு கழகமானது ஏற்கனவே காணப்பட்ட சட்டவாக்கக் கழகம், சட்ட நிர்வாகக் கழகம் என்பன ஒன்றிணைக்கப்பட்டு அரசு கழகமாக உருவாக்கப்பட்டது. இவ்வரசு கழகத்தில் மொத்தம் 61 உறுப்பினர்கள் காணப்பட்டனர். இதில் மாகாண தேர்தல் வாரியாக அல்லது மாகாண தொகுதி வாரியாக 50 உறுப்பினர்களும், ஆளுநர் நியமனத்தினூடாக 8 உறுப்பினர்களும், அரச உத்தியோகத்தர்களாக 3 உறுப்பினர்களும் இவ்வரசு கழகத்தில் காணப்பட்டனர். அரச உத்தியோகத்தர்கள் அரச செயலாளர், நிதி செயலாளர், சட்ட செயலாளர் அல்லது பொதுச் செயலாளர், நிதி செயலாளர், சட்ட செயலாளர் என்ற வகையில் மொத்தம் 61 உறுப்பினர்கள் அரச கழகத்தில் காணப்பட்டனர். இவ்வரசு கழக அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டவரே அரச கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அடுத்ததாக இந்த யாப்பினூடாக சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டது. இந்த யாப்பின் மற்றொரு முக்கிய அம்சம் சர்வசன வாக்குரிமை. இதுவரையில் காணப்பட்ட கல்வி, சொத்து, பால் என்ற அடிப்படையிலான பாகுபாடுகள் நீக்கப்பட்டு 21 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. இன்றைய பாராளுமன்ற ஆட்சி முறையை நாம் அனுபவிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இவ் டொனமூர் யாப்பினூடாக கொண்டுவரப்பட்ட சர்வசன வாக்குரிமை என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. எனவே இதற்கு முன்னர் குருமக்களத்தில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை அறிமுகம் செய்யப்பட்டது, அது நீக்கப்பட்டு டொனமூர் யாப்பினூடாக சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டது. மேலும் நிர்வாக குழு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இலங்கையர்கள் நிர்வாகத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு இதனூடாக ஏற்படுத்தப்பட்டது. நாட்டின் நிர்வாகத்தில் இலங்கையர்கள் பங்கு கொள்வதற்கு இதன் மூலம் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. 58 உறுப்பினர்களையும் 7 நிர்வாக குழுக்களாக பிரித்து அக்குழுவின் தலைவர் அமைச்சரானார். அதாவது செயலாளர்கள் தவிர்ந்த 61 உறுப்பினர்களில் செயலாளர்கள் மூவர் தவிர்ந்த 58 உறுப்பினர்களை 7 நிர்வாக குழுக்களாக பிரித்து அக்குழு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைவர் நியமிக்கப்பட்டார். அக்குழுவின் தலைவர் அமைச்சராக்கப்பட்டார். அதாவது அக்குழுக்களாவன உள்நாட்டு அலுவல்கள், விவசாயமும் காணியும், உள்ளூராட்சி, சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து, தொழில் மற்றும் கைத்தொழில் வர்த்தகம் என்ற வகையில் 7 நிர்வாக குழுக்கள் நியமிக்கப்பட்டது. அந்த நிர்வாக குழுவிற்கு 58 உறுப்பினர்கள் பிரிக்கப்பட்டனர். அதில் ஒருவர் அக்குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த வகையில் உள்நாட்டு அலுவல்களினுடைய தலைவராக TP ஜெயதிலகவும், விவசாயம் மற்றும் காணி DS சேனாநாயக்க, உள்ளூராட்சி பட்டுவன் துட்டாவ, சுகாதாரம் P பானபொக்கை, கல்வி CWW கண்ணங்கர, போக்குவரத்து NM மாக்கன் மாக்கர், தொழில் கைத்தொழில் P சுந்தரம் ஆகியோர் ஏழு நிர்வாக குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டதோடு அவர்களே அமைச்சர்களாக்கவும் பட்டனர். எனவே தேவைக்கேற்ற அமைச்சை செயற்படுத்துவதற்கான அதிகாரம் இந்த யாப்பினூடாக இலங்கையர்களுக்கு கிடைத்தது. எனினும் நிதி ரீதியான அதிகாரம் அரச செயலாளர்களிடம் காணப்பட்டமையானது இவ்யாப்பின் ஒரு குறைபாடாகவும் பார்க்கப்படுகின்றது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான அம்சமாக டொனமுரியாப்பின் அடுத்த முக்கிய அம்சமாக பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவரை காணப்பட்ட யாப்புகளில் ஆரம்பத்தில் இனவாரி பிரதிநிதித்துவம் மாத்திரம் காணப்பட்டது. தொடர்ந்து மணிங் யாப்பினூடாக இனவாரி பிரதிநிதித்துவம் பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் இணைந்த வகையிலான பிரதிநிதித்துவ முறை காணப்பட்டது. ஆனால் டொனமூர் யாப்பினூடாக பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் முற்றாக அமுல்படுத்தப்பட்டு இனவாரியான பிரதிநிதித்துவமானது முற்றாக நீக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. மேலும் ஆளுநரும் அரச அதிகாரிகளும் இவ்யாப்பின் ஊடாக ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட்டாலும் தேசிய பாதுகாப்பு, நிதி, சட்ட நடவடிக்கைகள் அரச உத்தியோகத்தரின் கீழ் காணப்பட்டது ஒரு குறைபாடாக காணப்பட்டது. எனவே இவ்யாப்பிலும் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டதாக இலங்கையர்கள் சுட்டிக்காட்டினர். எனினும் இதுவரை வழங்கப்பட்ட யாப்புகளில் குறிப்பிடத்தக்க அரசியல் பொறுப்புகளை இலங்கையரிடம் ஒப்படைத்த ஒரு யாப்பாக நாம் டொனமூர் யாப்பினை குறிப்பிடலாம். மேலும் 1931 ஆளுநருடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தல், அரச அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அமைச்சுகளை இலங்கை அமைச்சர்களிடம் கையளித்தமை, எனும் விடயங்களான போராட்டங்கள் ஆரம்பமானது. அதாவது முழுமையாக இலங்கையர்கள் தங்களுடைய ஆட்சியை பெற்றுக்கொள்வது தொடர்பான போராட்டங்கள் தொடர்ச்சியாக ஆரம்பித்தது. எனவே இந்த வகையில் 1947 இலங்கையர்களுக்கு புதிய ஒரு அரசியல் சீர்திருத்தம் வழங்கப்பட்டது. இச்சீர்திருத்தமானது இலங்கையர்கள் 2 உலகப் போரில் பிரித்தானிய அரசுக்கு வழங்கிய ஆதரவின் காரணமாகவும், தொடர்ச்சியாக இலங்கையர்கள் பிரித்தானிய அரசிடம் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளின் காரணமாகவும் புதியதொரு சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டது. இலங்கையர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து அமைச்சரவையின் வரைவையும் கவனத்தில் கொண்டு புதிய அரசியல் யாப்பை முன்வைப்பதற்கு 1944 ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அவ்வாணைக்குழுவின் ஊடாக இலங்கையர்களுக்கு 1947 புதிய ஒரு அரசியல் யாப்பு முன்வைக்கப்பட்டது. அது சோல்பரி யாப்பு எனப்பட்டது. 1947 இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய அரசியல் சீர்திருத்தம் அல்லது அரசியல் யாப்பு சோல்பரி யாப்பு எனப்பட்டது. இந்த சோல்பரி யாப்பினூடாக அரசாங்கத்தினுடைய பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு ஆளுநர் நாயகமும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையும் பாராளுமன்றம், நீதிமன்றம் என 4 துறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் இந்த யாப்பின் சில முக்கிய அம்சங்களாக ஆளுநர் நாயகம் நியமனம். இதுவரை ஆளுநர் என்ற பதவி காணப்பட்டது. இது சோல்பரி யாப்பினூடாக முதன் முதலாக ஆளுநர் நாயகம் எனும் பதவி ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் இலங்கையின் முதலாவது ஆளுநர் நாயகமாக ஹென்றி மேசன் மூவர் தெரிவு செய்யப்பட்டார். இது ஒரு பெயரளவு பதவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் பாராளுமன்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. செனட் சபை, பிரதிநிதிகள் சபை என்ற இரு சபைகளை கொண்ட பாராளுமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை, இலங்கையர்கள் இலங்கையை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த யாப்பினூடாக ஏற்படுத்தப்பட்டு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பிரதமர் அமைச்சரவையினுடைய தலைவராகவும் பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மை பெறக்கூடிய ஒருவர் பிரதமராகவும் ஆளுநர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்டார். பிரதமரினுடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். பிரதமர் பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சுக்களை பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடியவராக காணப்பட்டார். அத்தோடு நீதிமன்ற செயற்பாடுகளுக்காக உயர்நீதிமன்றம் உட்பட நீதிமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட்டது. நீதி சேவை ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டது என்பன 1947 அறிமுகப்படுத்தப்பட்ட சோல்பரி ஆப்பின் முக்கியமான அம்சங்களாகும். சோல்பரி ஆப்பின் முக்கிய அம்சங்களாக பாராளுமன்றம் அறிமுகம், ஆளுநர் நாயகம் நியமனம், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை மற்றும் நீதிமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட்டன, நீதி சேவை ஆணைக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டமை என்பன முக்கியமான அம்சங்களாக கொள்ளப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் பிரித்தானியர் ஆட்சியினூடாக இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் என்ற பாடப்பரப்பில் இதுவரை நாம் பிரித்தானிய அரசினால் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்ட கோல்புரூக் சீர்திருத்தம், குருமக்கலம் சீர்திருத்தம், மணிங் சீர்திருத்தம், மணிங் டெவன்சையர் சீர்திருத்தம், டொனமூர் யாப்பு, சோல்பரி யாப்பு போன்ற விடயங்களை கலந்துரையாடினோம். இலங்கையின் பிரித்தானியர் ஆட்சியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தொடர்பான இன்றைய பாடத்தின் போது நாம் அவதானித்த விடயங்கள் உங்களுக்கு உங்களுடைய கற்றலை வளப்படுத்துவதற்கு உதவியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய பாட வேளையினூடாக 2 வினாக்கள் வினவப்படுகின்றது. இவ்வினாக்களுக்குரிய விடையினை 077 16 55 675 என்ற இலக்கத்திற்கு SMS-னூடாக விடைகளை அனுப்பி வைங்கள். அந்த வகையில் பிரித்தானியரினால் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் அரசியல் சீர்திருத்தம் எது? பிரித்தானியரால் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது அரசியல் சீர்திருத்தம் எது? 2வது வினா, சட்டவாக்க கழகத்திற்கு கல்வி கற்றோர் சார்பாக முதன் முதலில் தெரிவு செய்யப்பட்டவர் யார்? சட்டவாக்க கழகத்திற்கு கல்வி கற்றோர் சார்பாக முதன் முதலில் தெரிவு செய்யப்பட்டவர் யார்? 1வது வினா, பிரித்தானிய அரசினால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது அரசியல் சீர்திருத்தம் எது? 2வது, கல்வி கற்றோர் சார்பாக சட்டவாக்க கழகத்திற்கு முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? ஆம் மாணவர்களே, இந்த 2 வினாக்களுக்குரிய விடைகளை SMS-ன் ஊடாக 077 16 55 675 என்ற இலக்கத்திற்கு மேற்குறித்த வினாக்களுக்குரிய விடைகளை SMS-னூடாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். ஆம் மாணவர்களே, மீண்டும் மற்றொரு வரலாறு பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் வரலாறு பாட ஆசான் சிவஞானம். நமசிவாயம். நன்றி மாணவர்களே.